ஓம் சாந்தி. 16/7/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம் ஆவதற்கான சங்கம யுகம். இதில் எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகள், நீங்கள் அனைத்திலும் புண்ணிய காரியமாக எதை செய்கிறீர்கள்? பதில்: தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விடுவது, அதாவது சம்பூர்ண ஸ்வாகா, சம்பூர்ண பலியாகி விடுவது என்பது அனைத்திலும் பெரிய புண்ணிய காரியம். இப்போது நீங்கள் மோகத்தை விட்டு விடுகிறீர்கள். குழந்தைகள், வீடு வாசல் அனைத்தையும் மறக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய விரதம். நீங்கள் இறந்தால் உலகமும் இறந்துவிட்டது. இப்போது நீங்கள் விகார சம்பந்தங்களில் இருந்து விடுபடுகிறீர்கள். பாடல்: விட்டில் பூச்சிகள் ஏன் எரியவில்லை. ஓம் சாந்தி. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் தந்தையின் மகிமை செய்வதாகும். இது விட்டில் பூச்சிகள் ஜோதிக்கு செய்யும் மகிமையாகும். தந்தை வந்துள்ளார் எனும்போது உயிருடன் இருந்து கொண்டே அவருடையவர்களாக ஏன் ஆகக்கூடாது? உயிருடன் இருந்து கொண்டே என்று சொல்லப்படுவதே தத்தெடுப்பவர்களுக்காகத்தான். முதலில் நீங்கள் அசுர பரிவாரத்தினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். உயிருடன் இருக்கும் போதே ஈஸ்வரன் வந்து உங்களை தத்தெடுத்துள்ளார். அது பிறகு சரணாகதி என சொல்லப்படுகிறது. பாடுகின்றனர் இல்லையா, நான் உங்கள் முன் சரணடைந்தேன். பிரபு எப்போது இங்கே வருகிறாரோ, தமது சக்தியை சிறப்பை காட்டுகின்றாரோ, அப்போதுதான் அவர் முன் சரணடைவோம். அவர்தான் சர்வ சக்திவான் இல்லையா? நிச்சயமாக அவரிடம் கவர்ச்சியும் உள்ளது இல்லையா? அனைத்தையும் விலக செய்து விடுகிறார். நிச்சயமாக யார் பாபாவின் குழந்தைகளாக ஆகின்றனரோ அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினரின் சம்பந்தத்தில் சலிப்படைந்து விடுகின்றனர். பாபா எப்போது இந்த சம்பந்தங்கள் விட்டு போகும் என்று கேட்கின்றனர். இங்கே இந்த பழைய சம்பந்தங்களை மறக்க வேண்டி உள்ளது. ஆத்மா தேகத்திலிருந்து தனியாக ஆகிவிடும் போது பந்தனங்கள் முடிந்து போகும். இச்சமயம் நீங்கள் அறிவீர்கள், அனைவருக்காகவும் மரணம் காத்திருக்கிறது. மேலும் இந்த பந்தனங்கள் உள்ளன என்றால் அவை விகாரி பந்தனங்கள். இப்போது குழந்தைகள் நிர்விகாரி சம்பந்தத்தை விரும்புகின்றனர். நிர்விகாரி சம்பந்தத்தில் இருந்தோம், பிறகு விகாரி சம்பந்தத்தில் வந்தோம். மீண்டும் நமக்கு நிர்விகாரி சம்பந்தம் இருக்கும். குழந்தைகள் அறிவார்கள், நாம் அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாபாவிடம் நினைவு மூலம் இணைய வைக்கப்படுகிறது. அந்த பக்கம் இருப்பது ஒரு ராவணன், இந்த பக்கம் ஒரு ராமர். இவ்விஷயங்களை உலகம் அறிந்திருக்கவில்லை. ராமராஜ்யம் வேண்டும் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் முழு உலகமும் ராவண ராஜ்யத்தில் உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. ராமராஜ்யத்திலோ தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. அது இப்போது இல்லை. ஆனால் என்ன சொல்கின்றனரோ அதை உணர்வதில்லை. பாடவும் படுகிறது, இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சீதைகள். ஒரு சீதையின் விஷயம் இல்லை, ஒரு அர்ஜுனனின் விஷயமும் கிடையாது, ஒரு திரௌபதியின் விஷயமும் கிடையாது. இதுவோ அநேகரின் விஷயமாகும். உதாரணமாக ஒருவருக்கு விளக்கம் தரப்படுகிறது, உங்களுக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் போன்றவர்கள். நீங்கள் சொல்வீர்கள், அர்ஜுனனோ இந்த பாக்ய ரதம்தான், அதாவது இந்த பிரம்மாதான். பாபா சொல்கிறார், நான் சாதாரண வயோதிக சரீரமாகிய இந்த ரதத்தை எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் பிறகு சித்திரங்களில் குதிரை வண்டியை காட்டியுள்ளனர். இது அஞ்ஞானம் என சொல்லப்படுகின்றது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இந்த சாஸ்திரங்கள் முதலிய என்னவெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. 7 நாட்கள் புரிந்து கொள்வதற்கான கோர்ஸ் எடுத்துக் கொள்ளாதவரை இவ்விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தனிப்பட்டது. ஞானம், பக்தி, வைராகியம் என சொல்கின்றனர். உண்மையில் சந்நியாசிகளின் வைராகியம் ஒன்றும் உண்மையானதல்ல. அவர்களோ காட்டுக்கு சென்று நகரத்தினுள் வந்து இருந்து கொண்டு பெரிய பெரிய மாளிகைகள் முதலானவற்றை உருவாக்குகின்றனர். வீடு வாசலை விட்டோம் என்று வெறுமனே சொல்கின்றனர். உங்களுடையது முழு பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம். யதார்த்தமான விஷயம் இதுதான். அது ஹடயோகம், எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் என சொல்லப்படுகின்றது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது. அதனால் கண்டிப்பாக இதன் மீது வைராக்கியம் வர வேண்டும். புத்தியும் சொல்கிறது, புது வீடு உருவாகிறது என்றால் பழைய வீடு இடிக்கப்படுகின்றது. நீங்கள் அறிவீர்கள், இப்போது ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலியுகத்திற்கு பின் சத்தியுகம் மீண்டும் நிச்சயமாக வரும். இது புருஷோத்தம யுகம் என சொல்லப்படுகின்றது. புருஷோத்தம மாதமும் உள்ளது. உங்களுடையது புருஷோத்தம யுகம். புருஷோத்தம மாதத்தில் தான புண்ணியம் முதலியவற்றை செய்கின்றனர். நீங்கள் இந்த புருஷோத்தம யுகத்தில் அனைத்தையும் ஸ்வாகா செய்து விடுகின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள், இந்த முழு உலகமும் ஸ்வாகா ஆகப் போகிறது. முழு உலகமும் முழுமையாக ஸ்வாகா ஆகுவதற்கு முன்பாக நம்மை நாம் ஏன் ஸ்வாகா செய்யக்கூடாது, அதாவது அர்ப்பணம் செய்யக்கூடாது? அதனால் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்? அது எல்லைக்குட்பட்ட புருஷோத்தம மாதம். இதுவோ எல்லையற்ற விஷயம். புருஷோத்தம மாதத்தில் அதிகம் கதைகளை கேட்பார்கள், விரதம் நியமங்களை கடைபிடிப்பார்கள். உங்களுடையதோ மிக பெரிய விரதம். உங்களுக்கு வீடு குழந்தைகள் இருந்தாலும் கூட மனதால் மோகத்தை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் இறந்தால் உலகம் இறந்துவிட்டது போலதான். நீங்கள் அறிவீர்கள், இவை அனைத்தும் அழிந்து போகும். நாம் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் புருஷோத்தம் ஆவதற்காக. அனைத்து மனிதர்களுக்குள் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் முன்னால் நின்று கொண்டுள்ளனர். இவர்களை விட உத்தமமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். அவர்களைப் போல புருஷோத்தமர்களாக ஆவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் அனைவருமே சத்கதி அடைகின்றனர். மனிதர்களின் ஆத்மா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுகின்றது என்றால் பிறகு அது வசிப்பதற்கான இருப்பிடமும் கூட அதுபோல உத்தமமானதாக இருக்க வேண்டும். எப்படி? குடியரசுத் தலைவர் அனைவரை காட்டிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் என்றால் அவர் வசிப்பதற்காக ராஷ்டிரபதி பவன் கிடைத்துள்ளது. எவ்வளவு பெரிய மாளிகை, மலர் தோட்டம் எல்லாம் உள்ளது. இது இங்கே உள்ள விஷயம். ராமராஜ்யத்தை பற்றியோ நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சத்தியுகத்தின் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். பிறகு இந்த கலியுகத்தில் புருஷோத்தமர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் சத்தியுக புருஷோத்தமர்களாக ஆவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நமது மாளிகை எப்படி உருவாகியிருக்கும். நாளை ராமராஜ்யம் சத்தியுகம் இருக்கும். நீங்கள் ராமராஜ்யத்தில் புருஷோத்தமர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சவால் விடுகிறீர்கள், நாங்கள் இந்த ராவண ராஜ்யத்தை மாற்றி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். இப்போது சவால் விட்டிருக்கிறீர்கள் என்றால் ஒருவர் மற்றவரை புருஷோத்தமர்களாக ஆக்க வேண்டும். 21 பிறவிகளுக்காக தேவதைகளின் மகிமை பாடுகின்றனர். சர்வ குண சம்பன்னமானவர்கள், 16 கலைகளில் நிரப்பியவர்கள். அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம். நீங்கள் அறிவீர்கள், வேறு எந்த மனிதருக்கும் தெரியாது. நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். பிறகு இந்த ராவண ராஜ்யத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். இப்போது உங்களுக்கு முழு ஞானமும் உள்ளது. இப்போது ராவண ராஜ்யமே அழிந்து விட போகிறது. இப்போதோ சமயத்தை பற்றியும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அகால மரணம் நடந்து விடுகின்றது. யாருடனாவது விரோதம் ஏற்பட்டால் உடனே அவர்களை அழித்து விடுகின்றனர். உங்களையோ யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் அவிநாசி புருஷோத்தமர்கள், இவர்கள் விநாசி. அதுவும் ராவண ராஜ்யத்தில். இவர்களுக்கு உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை பற்றி தெரியாது. நீங்கள் அறிவீர்கள், நாம் நம்முடைய தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு பூஜை நடைபெறுகிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றுள்ளனர். இதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், ஜெகத்தம்பாவுக்கு எவ்வளவு பூஜைகள் நடைபெறுகின்றன. நீங்கள் ஜெகத்தம்பாவின் குழந்தைகள். ஞான ஞானேஸ்வரி மற்றும் ராஜ ராஜேஸ்வரி இருவரிலும் உத்தமமானவர் யார்? ஞான ஞானேஸ்வரியிடம் சென்று அநேக விதமான மனதின் ஆசைகளை சொல்கின்றனர், அநேக பொருட்களை கேட்கின்றனர். ஜெகத்தம்பாவின் கோவில் மற்றும் லக்ஷ்மி நாராயணரின் கோவிலுக்கிடையில் அதிக வேறுபாடு உள்ளது. ஜெகத்தம்பாவின் கோவில் மிகவும் சிறியது. சிறிய இடத்தில் பெரிய கூட்டம் இருப்பது மனிதர்களுக்கு பிடித்துள்ளது. ஸ்ரீநாத் கோவிலிலும் கூட அதிக கூட்டம் இருக்கும். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மரக்கம்புகளால் தடுப்பு ஏற்படுத்திக் கொள்கின்றனர். கல்கத்தாவில் காளி கோவில் எவ்வளவு சிறியதாக உள்ளது! உள்ளே தரையில் அதிக எண்ணெய் மற்றும் தண்ணீர் உள்ளது. உள்ளே மிகவும் கவனமாக செல்ல வேண்டியுள்ளது, அதிக கூட்டம் இருக்கும். லக்ஷ்மி நாராயணனின் கோவிலோ மிகவும் பெரியதாக உள்ளது. ஜெகத்தம்பாவுக்கு சிறியதாக இருப்பது ஏன்? ஏழை இல்லையா? ஆக கோவிலும் ஏழ்மை நிலையில் உள்ளது. அவர் பணக்காரர் என்றால் கோவிலில் ஒருபோதும் திருவிழா நடைபெறுவதில்லை. ஜெகத்தம்பாவின் கோவிலில் அதிகம் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. வெளியிலிருந்து அதிக மக்கள் வருகின்றனர். மகாலட்சுமியின் கோவிலும் உள்ளது, இதையும் நீங்கள் அறிவீர்கள். இதில் லக்ஷ்மியும் இருக்கிறார் என்றால் நாராயணரும் இருக்கிறார். அவரிடம் செல்வம் மட்டும் கேட்கின்றனர். ஏனென்றால் அவர் செல்வந்தராக ஆகியிருக்கிறார் இல்லையா? இங்கே இருப்பதோ அவிநாசி ஞான ரத்தினங்கள். செல்வத்திற்காக லக்ஷ்மியிடம் செல்கின்றனர். மற்றபடி அநேக ஆசைகளை வைத்துக் கொண்டு ஜெகத்தம்பாவிடம் செல்கின்றனர். நீங்கள் ஜெகத்தம்பாவின் குழந்தைகள். அனைவரின் மனதின் ஆசைகளையும் 21 பிறவிகளுக்காக நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். ஒரே ஒரு மகா மந்திரத்தினால் அனைத்து மன ஆசைகளும் 21 பிறவிகளுக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. வேறு யாரெல்லாம் மந்திரம் முதலியவற்றை கொடுக்கின்றனரோ அவற்றில் அர்த்தம் எதுவும் இருக்காது. பாபா புரிய வைக்கிறார், இந்த மந்திரம் கூட உங்களுக்கு ஏன் கொடுக்கிறேன்? ஏனென்றால் நீங்கள் தூய்மை இழந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போதுதான் தூய்மையாவீர்கள். இதை ஆத்மாக்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. இதனால் தெளிவாகிறது, இந்த சகஜ ராஜயோகம் ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கிறார். மந்திரமும் அவரே தருகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் மந்திரம் கொடுத்திருந்தார். இந்த நினைவு வந்துள்ளது. இப்போது நீங்கள் தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இருந்து சென்றுள்ளார். அவருடைய பைபிளை படித்துக் கொண்டே இருக்கின்றனர். அவர் என்ன செய்துவிட்டு சென்றுள்ளார்? கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்று விட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா என்ன செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று? கிருஷ்ணர் என்ன செய்துவிட்டு சென்றார்? கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தார். அவர்தான் பிறகு நாராயணராக ஆனார். பிறகு புனர்ஜென்மம் எடுத்தே வந்துள்ளார். சிவபாபாவும் ஏதோ செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால்தான் அவருக்கு இவ்வளவு பூஜை முதலியன நடைபெறுகின்றன. இப்போது நீங்கள் அறிவீர்கள், ராஜயோகம் கற்பித்து விட்டு சென்றுள்ளார். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிவிட்டு சென்றுள்ளார். அந்த சொர்க்கத்தின் முதல் நம்பர் எஜமானராக அவர் ஆவதில்லை, எஜமானராக கிருஷ்ணர் தான் ஆனார். நிச்சயமாக கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு கற்பித்தார். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். கிருஷ்ணரின் வம்சாவளியாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ராஜா ராணியையோ தாய் தந்தை என்றும் உணவளிக்கும் வள்ளல் என்றும் சொல்கின்றனர். ராஜஸ்தானிலும் கூட ராஜாவை உணவளிக்கும் வள்ளல் என சொல்கின்றனர். ராஜாக்களுக்கு எவ்வளவு மரியாதை உள்ளது! முன்பு அனைத்து புகார்களும் ராஜாவிடம் வந்தன. தர்பார் கூட்டப்பட்டது. ஏதாவது தவறு செய்திருந்தால் மிகவும் பச்சாதாபப்பட்டனர். தற்சமயமோ சிறை பறவைகள் அநேகர் உள்ளனர், அடிக்கடி சிறைக்கு செல்கின்றனர். இப்போது குழந்தைகள், நீங்கள் கர்ப்ப ஜெயிலுக்குள் செல்ல மாட்டீர்கள். நீங்களோ கர்ப்ப மாளிகையில் வர வேண்டும். அதனால் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது விக்கர்மங்கள் விநாசமாகும். பிறகு ஒருபோதும் கர்ப்ப ஜெயிலில் போக மாட்டீர்கள். அங்கே பாவம் நடைபெறுவது இல்லை. அனைவரும் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். குறைந்த புருஷார்த்தத்தின் காரணத்தால் தான் குறைந்த பதவி பெறுவார்கள். உயர்ந்த பதவி அடைகின்றவர்களுக்கு சுகமும் அதிகம் இருக்கும். இங்கோ வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டும் கவர்னர் பிரசிடென்ட் ஆகியோரை நியமிக்கின்றனர். நீங்கள் புரிய வைக்க முடியும், பாரதம்தான் தெய்வீக ராஜஸ்தானாக ஆயிற்று. இப்போது ராஜஸ்தானும் இல்லை, ராஜா ராணியும் இல்லை. முன்பு யாராவது அரசாங்கத்திற்கு பணம் கொடுத்தார்கள் என்றால் மகாராஜா மகாராணி என்ற டைட்டில் கிடைத்து வந்தது. இங்கே உங்களுடையதோ படிப்பு. ராஜா ராணியாக ஒருபோதும் படிப்பினால் ஆவதில்லை. உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இந்த படிப்பினால் நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகிறீர்கள். ராஜா ராணியும் கூட இல்லை. ராஜா ராணியின் டைட்டில் திரேதாயுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. நீங்கள் இப்போது ஞான ஞானேஸ்வரியாக ஆகிறீர்கள். பிறகு ராஜ ராஜேஸ்வரி ஆவீர்கள். யார் ஆக்குவார்? ஈஸ்வரன். எப்படி ஆக்குவார்? ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம். ராஜ்யத்திற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களை சொர்க்கத்தின் அதிகாரியாக ஆக்குகிறார். இதுவோ மிகவும் சுலபம் இல்லையா? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் தான் காட்ஃபாதர். சொர்க்கத்திலோ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய மாட்டார். நிச்சயமாக அவர்களுக்கு சங்கம யுகத்தில் பதவி கிடைக்கிறது. அதனால் இது அழகான கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார்! சொர்க்கத்திற்கே அதிபதியாக ஆக்குகிறார். சொல்லவும் செய்கின்றனர், பரம்பிதா பரமாத்மா புது உலகை படைக்கிறார். ஆனால் அதில் யார் ராஜ்யம் செய்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ராமராஜ்யம் என சொல்லப்படுவது எது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோ ராமராஜ்யத்திற்கு 100,000 வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளனர். கலியுகத்திற்கு 40,000 வருடங்கள் கொடுத்து விட்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நான் வருவது சங்கமயுகத்தில்தான். வந்து பிரம்மா மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்கிறேன். சத்திய நாராயணனின் கதையும் இதுதான். அவர்கள் சாஸ்திரங்களின் கதைகளை படித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அதனால் எந்த ஒரு ராஜ்யமும் கிடைக்காது. மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மரம் நிச்சயமாக பழையதாக ஆகும். வளர்ச்சி அடைந்து அடைந்து பழையதாக ஆகிவிடும். சத்தியுகத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் சர்வகுண சம்பன்னமாக ஆகிறீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. ஸ்தாபனை ஆகும் போதுதான் புதிய மரம் என்று சொல்லப்படுகின்றது. புதிய வீடு கட்டப்படுகின்றது என்றால் புதியது என்று சொல்வார்கள். நீங்களும் சத்தியுகத்தில் வருவீர்களானால் புது ராஜதானி இருக்கும். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகும். ஸ்தாபனை இங்கே நடைபெறுகின்றது. இந்த அற்புதமான விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆக பாபா புரிய வைத்துள்ளார், அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இது புருஷோத்தமர்களாக ஆவதற்கான யுகமாகும். ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர் புருஷோத்தமர்கள் என சொல்லப்படுகின்றனர். ஜீவன் பந்தனத்தில் இருப்பவர் புருஷோத்தமர்கள் என சொல்லப்படுவதில்லை. இச்சமயம் அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர். பாபா வந்து அனைவரையும் ஜீவன் முக்தாக ஆக்குகிறார். நீங்கள் அரை கல்பம் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பீர்கள். பிறகு ஜீவன் பந்தன நிலை, இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களின் விரத நியமம் என்ன? பாபா வந்து விரதம் இருக்க செய்துள்ளார். உணவு பானத்தின் விஷயம் கிடையாது. அனைத்தையும் செய்யுங்கள். முக்கியமானது பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாக ஆகுங்கள். புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக பவித்திரமாகவும் இருப்பார்கள். உண்மையில் இந்த புருஷோத்தம யுகத்திற்கு மதிப்பு உள்ளது என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். இப்போது உங்களால் எந்த ஒரு பாவ கர்மமும் நடைபெறக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜீவன் முக்த ஆவதற்காக புண்ணிய கர்மம் செய்ய வேண்டும், தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும், வீடு வாசல் முதலிய அனைத்தும் இருந்தாலும் மனதால் மோகத்தை அகற்றிவிட வேண்டும். ஸ்ரீமத் படி தன்னுடைய உடல் மனம் செல்வத்தால் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். மற்றவர்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம் சகயோகத்தின் மூலம் உங்களை சகஜ யோகியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் தந்தைக்கு சகயோகியாக ஆகுவதுதான் சகஜ யோகியாக ஆகுவதற்கான வழிமுறையாகும். யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் தந்தையின் அல்லது தங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும் காரியத்தில் சகயோகம் செய்வதாக இருக்கின்றதோ அவரே ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா மற்றும் நிரந்தர உண்மையான சேவாதாரி என்று அழைக்கப்படுகின்றார். மனதால் முடியாவிட்டால் உடலால், உடலால் முடியாவிட்டால் செல்வத்தால், செல்வத்தாலும் முடியாவிட்டால் உங்களால் எதன் மூலம் ஒத்துழைக்க முடியுமோ அதன் மூலம் சகயோகியாக ஆகுங்கள். இதுவும் ஒரு வகையான யோகாதான். நீங்கள் தந்தைக்குரியவராக ஆகிவிட்ட பிறகு தந்தையும் நீங்களும் மட்டுமே, மூன்றாவது வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தால் இதன் மூலம் நீங்கள் நிரந்தர யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சங்கம யுகத்தில் சகித்துக் கொள்வது அதாவது இறப்பது என்பதுதான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதாகும். அவ்யக்த சமிஞை ஜுவாலா சொரூப நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். காலத்தின் தேவைக்கேற்ப உங்களுடைய மனதின் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளின் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் எரித்து சாம்பலாக்குங்கள். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு உள்ளது. இதில் பாப் தாதாவும் உங்களை தேர்ச்சி பெற செய்கின்றார். ஆனால் இப்போது அந்த ஈடுபாட்டை நெருப்பு வடிவமாக, அக்னி சொரூபமாக மாற்றுங்கள். உலகமெங்கும் நான்கு திசைகளிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஊழல் மற்றும் அநீதி என்ற நெருப்பானது குழந்தைகளாகிய உங்களுடைய யோக அக்னியின் மூலம், ஜுவாலா சொரூப நினைவின் மூலம் முடிவுக்கு வரும். ஓம் சாந்தி.